மூன்றாம் அத்தியாயம். வருகையின் தூதில் களிக்கூர்தல். 1842 ஜூன் மாதத்தில் மிஸ்டர் மில்லர் போட்லாந்தில் இரண்டாவது தொடர் பிரசங்கச் செய்தார். இந்த உபன்யாசங்களுக்குப் போவதை எனக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியமென எண்ணினேன். ஏனெனில் நான் அதைரியங்களுக்கிடம் கொடுத்து விழுந்து போயிருந்தேன். என் இரட்சகரை நான் சந்திக்க ஆயத்தத்துடன் இருந்ததை எண்ணவில்லை. முந்தினதைவிட இந்த இரண்டாம் தொடர் பிரசங்கம் நகரத்தில் அதிக பரபரப்பை உண்டாக்கிற்று. அவருடைய கூட்டங்களுக்கு ஜனங்கள் ஆவலுடன் கூடினார்கள். அநேகர் வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாதிருந்தது. ஜனங்கள் வெகு அமைதியாயும் கவனமாயும் இருந்தார்கள். நான் கூட்டங்களுக்கு அடிக்கடி போனேன். இயேசு வானத்தின் மேகங்கள் மேல் சீக்கிரம் வருவாரென்றும் நம்பினேன். மேலும் அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருப்பதே என் பெரிய கவலை. இருதய சுத்தியைப் பற்றிய விஷயமாகவே நான் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இப்பெரிய ஆசிர்வாதத்தை அடையவும் தேவன் என்னை முழுதுமாய் ஏற்றுக்கொண்டார் என்னும் நிச்சயத்தோடு இருக்கவுமே நான் ஆசித்தேன். நழுவின ஓர் கடமை.
இக்கால பரியந்தம் நான் கூட்டத்தில் ஒருபோதும் ஜபித்ததில்லை. ஆனால் ஜபக்கூட்டத்தில் சில வார்த்தைகளை மாத்திரம் பயந்து பேசினதுண்டு. நமது சிறிய அந்நியோன்னிய கூட்டங்களில் நான் கர்த்தரை தேட வேண்டுமென்று இப்பொழுது வற்புறுத்தப்பட்டேன். ஆனால் எங்கே நான் தடுமாற்றமடைந்து என் கருத்துக்களை சரியாய் வெளியிடத் தவறிப்போவேனோ என்னும் பயத்தினால் இதை செய்ய துணியாதிருந்தேன். அக்கடமை என் மனதில் வெகு பலமாய் உறுத்தி கொண்டிருந்தது. ஆனது பற்றி நான் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அந்தரங்கத்தில் ஜபிக்க முயன்றபோது தேவனை பரியாசம் செய்வதாகக் காணப்பட்டது. நான் நம்பிக்கையற்று போனேன். 3 முழு வாரங்களாக யாதொரு ஒளிரேகையும் என்னை சுற்றி மூடியிருந்த இருளை ஊடுருவிச் சென்றதில்லை. கொடிய மனவேதனையடைந்தேன். சில வேளைகளில் இரவெல்லாம் என் கண்களை மூடத் துணியாமல் இரட்டை சகோதரி அயர்ந்த நித்திரை போகுமட்டும் காத்திருந்து பிறகு மெதுவாய் என் படுக்கையை விட்டெழுந்து சொல்லொன்னா மனவேதனையுடன் கீழே தரையில் முழங்காலில் நின்று அமைதியாய் ஜபித்தேன். நித்தியமாய் எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தைப் பற்றிய திகில்கள் எப்பொழுதும் என் முன்னிருந்தன. நான் அடிக்கடி சொல்ல முடியாத துயரத்துடன் எவ்வித நம்பிக்கையுமின்றி பெருமூச்செறிந்து நடுநடுங்கி ஏறக்குறைய இரவெல்லாம் ஜபத்தில் தடித்து நின்றேன்.
கர்த்தாவே, கிருபையாயிரும் என்பதே என் விண்ணப்பம். அவ்வேளை ஆயக்காரனைப் போல் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்கத் துணியாமல் முகங்குப்புறத் தரையில் விழுந்து கிடந்தேன். நான் அதிகமாய் இழைத்து பெலம் குன்றிப்போனேன். என்றாலும் என் வருத்தத்தையும் திகிலையும் எவருக்கும் வெளியிடவில்லை. ஆலயம் ஆட்டுக்குட்டியைப் பற்றிய சொப்பனம். இவ்விதம் திகைத்துக் கலங்கியிருக்கையில் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அது என் மனதில் பலமாய்ப் பதிந்தது. நான் ஒரு ஆலயத்தைக் காண்பதாகவும் அதில் அநேகம் பேர் கூடுவதாகவும் சொப்பனம் கண்டேன். காலம் முடிவடைவதற்குள் அதில் அடைக்கலம் புகுந்தவர்கள் மட்டும் இரட்சிக்கப்படுவார்கள். வெளியே நிற்பவர்களெல்லாம் சதாகாலத்திற்கு கைவிடப்படுவார்கள். வெளியே பல பாதைகளில் போய்க் கொண்டிருந்த திரளான ஜனங்களெல்லாம் ஆலயத்தினுடி பிரவேசித்தோரை பரியாசம் பண்ணி நிந்தித்ததுமன்றி பத்திரமாய் காக்கப்படுவதற்கான இந்த ஏற்பாடு தந்திரமான ஒரு வஞ்சகமென்றும் வாஸ்தவத்தில் அத்தகைய ஆபத்து ஒன்றும் நேரிடுவதில்லை என்றும் அவர்களுக்குச் சொன்னார்கள். பின்னையும் அவர்கள் உள்ளே தீவிரித்துச் செல்வோரிற் சிலரை தடை செய்தார்கள்.
பரியாசத்திற்கு பயந்து கூட்டம் கலைந்து போகுமட்டும் காத்திருப்பதே உத்தமமென்றும் அல்லது அவர்களுக்கு தென்படாமற் பிரவேசிக்க வேண்டுமென்றும் நான் யோசித்தேன். ஆனால் கூட்டம் குறையாது வர வர அதிகரித்ததனால் பிந்திப்போவேனென்று பயந்து தீவிரமாய் வீட்டை விட்டு கூட்டத்திற்குள் நெருங்கிச் சென்றேன். ஆலயம் போய்ச் சேர வேண்டுமென்னும் என் ஆத்திரத்தினால் என்னை சூழ்ந்து நின்ற கூட்டத்தை நான் கவனிக்கவும் இல்லை, சட்டை செய்யவும் இல்லை. கட்டடத்திற்குட்பிரவேசித்ததும் விஸ்தாரமான அவ்வாலயம் பிரம்மாண்டமான ஓர் தூணின் பெலத்தில் நிற்பதாகவும் முழுவததும் பீருண்டு இரத்தம் வடியப்பெற்ற ஓர் ஆட்டுக்குட்டி அத்தூணோடு கட்டப்பட்டிருப்பதாகவும் கண்டேன். உள்ளே இருந்த நாங்கள் இவ்வாட்டுக்குட்டி எங்கள் நிமித்தமே நறுங்குண்டு பீறப்பட்டதாகக் கண்டோம். ஆலயத்தில் பிரவேசித்தவர்கள் எல்லாரும் அதன் முன்பாக வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஆட்டுக்குட்டிக்கு எதிராக உயரமான ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. அவைகளில் உட்கார்ந்திருந்தவர்கள் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பரம வெளிச்சம் வீச அவர்கள் முகங்கள் பிரகாசமாய் காணப்பட்டன. தேவ தூதர்களின் இராகத்திற்கு கொப்பான இராகமாய் சந்தகமாய் சந்தோஷத்துடன் ஸ்தோத்திர கீதங்களை பாடித் தேவனை புகழ்ந்தார்கள். ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்படைந்தவர்கள் இவர்கள். இப்பொழுது இவர்கள் ஓர் ஆனந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள்.
நான் கட்டடத்திற்குள் பிரவேசித்த பிறகும் இந்த ஜனங்களுக்கு முன் என்னை தாழ்த்த வேண்டுமே என்னும் பயமும் வெட்கமும் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் நான் கட்டாயமாய் முன் செல்ல வேண்டுமென்று காணப்பட்டதால் ஆட்டுக்குட்டியின் முன்போய் நிற்பதற்கு நான் தூணைச் சுற்றி மெதுவாய் நடந்து போனேன். அப்போது ஓர் எக்காலம் துணித்தது. ஆலயம் அதிர்ந்தது. கூடியிருந்த பரிசுத்தவான்கள் கெம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். கட்டடம் பயங்கர ஜோதிமயமாய் பிரகாசித்தது. அதன் பின்பு எல்லாம் காரிருளாயிற்று. அந்த பிரகாசத்துடன் பாக்கியசாலிகளான அந்த ஜனங்கள் எல்லோரும் மறைந்து போனார்கள். நானோ இரவின் பயங்கர இருளில் தனியாய் விடப்பட்டேன். மனவேதனையோடு விழித்தேன். சொப்பனங்கண்டதாக நான் நம்ப ஏதுவில்லை. எனக்கு நாசம் தீர்மானிக்கப்பட்டதென்றும் கர்த்தரினாவியானவர் என்னை கைவிட்டு விட்டார், இனி என்னிடம் வரமாட்டாரென்றும் எனக்கு தோன்றிற்று. இயேசுவை காணும் சொப்பனம். இதற்குப் பின் இன்னொரு சொப்பனம் எனக்கு கிடைத்தது. இயேசு இப்பூமியிலிருப்பதால் நான் அவர் அண்டை போய் அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து என் கஷ்டங்களையெல்லாம் அவரிடம் சொல்லுவேன். அவர் என்னை புறக்கணித்து தள்ளமாட்டார். அவர் எனக்கு இறங்குவார். நான் அவரை நேசித்து அவருக்கு எப்பொழுதும் ஊழியன் செய்வேன் என்பதாய் என் கைகளினால் என் முகத்தை மூடிக்கொண்டு ஆழ்ந்த விசனத்தில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதாகக் கண்டேன்.
அப்போது வாசல் திறக்கப்பட்டது. சௌந்தர ரூபமும் முகத்தோற்றமுமுள்ள ஓர் ஆள் உட்பிரவேசித்தார். அவர் என் பேரில் பரிதாபப்பட்டு என்னை நோக்கி, நீ இயேசுவை பார்க்க விரும்புகிறாய? அவர் இங்கே இருக்கிறார். உனக்கு பிரியமானால் நீ அவரை பார்க்கலாம். உன்னுடையவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமுண்டாயிற்று. இதைக் கேட்டதும் எனக்குள்ள அற்பப் பொருட்களுடன் நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த என் சிற்றாபரணங்களையெல்லாம் களிப்புடன் எடுத்துக்கொண்டு என் வழிகாட்டியை பின்பற்றிச் சென்றேன். அவர் செங்குத்தானதும் பார்வைக்கு உறுதியற்றதுமான ஓர் படிக்கட்டின் வழியாய் என்னை நடத்திச் சென்றார். நான் அப்படிகளின் மேல் ஏறிச் செல்ல ஆரம்பித்தபோது மயங்கிக் கீழே விழுந்துவிடாதபடிக்கு நான் மேல் நோக்கியே வரும்படி அவர் எனக்கு கற்பித்தார். செங்குத்தான இருப்பாறையில் ஏறிச் சென்ற அநேகர் சிகரத்தைச் சேருமுன் விழுந்துவிட்டனர்.
கடைசியாக நாங்கள் கடைசிப்படியைச் சேர்ந்து ஒரு வாசல் முன் போய் நின்றோம். இங்கே நான் என்னுடன் கொண்டு போயிருந்த சகல வஸ்துகளையும் வைத்துவிடும்படி என் வழிகாட்டி எனக்கு கட்டளையிட்டார். நான் சந்தோஷமாய் அவைகளை கீழே வைத்துவிட்டேன். பின்பு அவர் அவ்வாசலைத் திறந்ததும் என்னை உட்பிரவேசிக்கச் சொன்னார். ஓர் நொடிக்குள்ளே நான் இயேசுவின் சமூகம் போய் நின்றேன். அச்சவுந்தரவதனமும் அதில் விளங்கிய கிருபையும் மகத்துவமும் வேறெவருக்கு உரியதல்ல. அது அவருடைய திருமுகமே. அவர் என்னை நோக்கி பார்த்ததும் என் ஜீவியத்தில் நடந்த சகல சங்கதிகளும் என் சகல யோசனைகளும் எண்ணங்களும் அவருக்கு தெரிந்திருந்ததென்று நான் உடனே கண்டு அறிந்து கொண்டேன்.
ஆராய்ந்து பார்க்கும் அவருடைய கண்களுக்கெதிராக நான் நிற்கக் கூடாதிருந்ததினால் அவருடைய பார்வைக்கு என்னை மறைத்துக் கொள்ளும்படி பிரயாசப்பட்டேன். அப்போது புன்சிரிப்புடன் அவர் என் அருகில் வந்து தமது கரத்தை என் தலைமேல் வைத்து, பயப்படாதே என்றார். அவருடைய இன்பக் குரலோசையினால் நான் முன் ஒருபோதும் அடையாத குதூகலமடைந்தேன். மட்டற்ற ஆனந்த பரவசத்தால் நான் மயங்கிப் பேச முடியாமல் அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்தேன். அப்படி நான் ஆதரவற்று கிடக்கையில் சொகுசான ஜோதிமயக் காட்சிகள் என் முன் கடந்தன. நான் பரம சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அடைந்து விட்டதாகக் கண்டேன். கடைசியாக என் பெலம் எனக்கு திரும்ப வந்தது. நான் விழித்துக் கொண்டேன். இயேசுவின் அன்பின் கண்கள் இன்னும் என்மீது நோக்கமாகவே இருந்தன. அவருடைய புன்னகை என் ஆத்துமாவை சந்தோஷத்தினால் நிரப்பிற்று. அவருடைய பிரசன்னம் என்னிலே பயபக்தியையும் அன்பையும் உண்டாக்கிற்று. பேதமையான விசுவாசம்.
என் வழிகாட்டி இப்போது வாசலைத் திறந்தார். நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம்.
அவர் மறுபடியும் நான் வெளியே வைத்திருந்த சகல வஸ்துக்களையும் எடுத்துக்கொள்ளும்படி எனக்குச் சொன்னார். நான் அவைகளை எடுத்துக்கொண்டதும் இறுக்கமாய் சுருட்டியுள்ள ஒரு பச்சை கயிற்றை எனக்குத் தந்தார். இதை நான் என் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளவும், நான் இயேசுவை பார்க்க விரும்பும்போது அதை நெஞ்சிலிருந்து எடுத்துக்கூடுமான மட்டிலும் நீட்டிப் பிடிக்கவும் வேண்டுமென்று எனக்கு கட்டளையிட்டார். அது முடிப்பு விழுந்து நீட்ட கஷ்டமாகாதபடி அதை வெகு காலம் சுற்றியிருக்க விடக்கூடாதென்று என்னை எச்சரித்தார். அக்கயிற்றை என் நெஞ்சோடு அணைத்து கர்த்தரை துதித்துக் கொண்டும் நான் சந்தித்த யாவருக்கும் இயேசுவை காணக்கூடிய இடத்தைச் சொல்லிக் கொண்டும் இடுக்கமான அப்படிகளின் வழியாய் கீழே இறங்கினேன். இச்சொப்பனம் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த பச்சை கயிறு என் மனதுக்கு விசுவாசமாவதென்ன என்பதை காட்டிற்று. தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பதின் அழகும் பேதமையும் என் உள்ளத்தில் ஜொலிக்க ஆரம்பித்தது. அனுதாபமும் ஆளனுதாபமும் ஆலோசனையும்.
என் துக்கங்களையும் தத்தளிப்புகளையும் இப்பொழுது நான் என் தாயாரிடம் சொன்னேன். என் தாயார் என் மேல் உருக்கமாய் அனுதாபப்பட்டு நான் ஸ்டாக்மன் போதகரிடம் போய் ஆலோசனை கேட்கும்படி என்னை தைரியப்படுத்தினார். அவர் அப்போது போர்ட்லாந்தில் அட்வந்து கொள்கையை போதித்துக் கொண்டிருந்தார். அவர் கிறிஸ்துவின் ஓர் மெய்த்தொண்டராகையால் அவரை பற்றி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையுண்டு. தேவன் பாவிகளுடைய அழிவில் பிரியப்படாமல் அவர்கள் அவரை நம்பி வரும்போது அவர்களை தம்மிடம் சேர்த்துக் கொள்ளவே பிரியப்படுகிறார் என்று இந்த நல்ல மனுஷன் நெறி தவறும் பிள்ளைகளிடமிருக்கும் தேவ அன்பை குறித்து என்னிடம் பேசினார். கிறிஸ்துவின் பேரன்பை குறித்தும் மீட்பின் ஒழுங்கை குறித்தும் அவர் விசாரித்தார். பிறகு அவர் எனக்காக ஊக்கமாய் ஜெபித்தார். என்னுடைய தாழ்மையான விண்ணப்பங்கள் கேட்கப்படாவிட்டாலும் தேவன் தம்முடைய பரிசுத்தவானின் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பாரென்று தோன்றினது இஸ்ரவேலிலுள்ள இந்த போதகரின் ஞானமும் அன்புமுள்ள ஆலோசனையை கேட்டதும் என் மனதுக்கு மிகுந்த சமாதானமுண்டானதுமன்றி சந்தேகமும் பயமுமான ஈன அடிமைத்தனமும் நீங்கிற்று. ஆறுதலும் தைரியமும் அடையப்பெற்று நான் அவரை விட்டுப் புறப்பட்டேன். சிலுவை நீக்கப்பட்டது.
நான் வீட்டுக்குத் திரும்பி வந்ததும் இயேசுவின் புன்சிரிப்புகள் மாத்திரம் என் இருதயத்தை சந்தோஷப்பிக்கக் கூடுமானால் அவர் எனக்கு கட்டளையிடும் எதையும் எவ்வளவு கஷ்டப்பட்டாயினும் செய்வேன் என்ற தீர்மானத்துடன் நான் மறுபடியும் கர்த்தர் முன்னிலையில் போனேன். முன்னே என் மனதிற்கு கலக்கமுண்டாகின் அதே கடமை எனக்கு திரும்பவும் காட்டப்பட்டது. தேவனுடைய ஜனங்களோடு என் சிலுவையை எடுப்பதுதான் அக்கடமை. சீக்கிரத்தில் சமயம் கிடைத்தது. அன்று சாயரச்சை என் சிற்றப்ப வீட்டில் ஜபக்கூட்டம் நடந்தது. அதற்கு நான் போயிருந்தேன். ஜபத்திற்கு மற்றவர்கள் முழங்கார்படியிட்ட போது நானும் அவர்களுடன் பணிந்து முழங்கார்படியிட்டேன். சிலர் ஜெபித்ததும் என்னை அறியாமலே என் சப்தம் ஜெபத்தில் எழும்பிற்று. அத்தருணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கேட்போருக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய அநேக அருமையான மமுத்துக்களைப் போல எனக்கு காட்டப்பட்டன. நான் ஜெபிக்கையில் வெகு காலமாய்ச் சுமந்து கொண்டிருந்த ஆத்தும பாரமும் வேதனையும் என்னை விட்டு நீங்கினது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மெதுவாயிறங்கும் பணியைப் போல் என் மீதிறங்கினது. என் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து தேவனை துதித்தேன். இயேசுவும் அவருடைய மகிமையுமே ஒழிய வேறொன்றும் எனக்கு தோன்றவில்லை. என் பக்கத்தில் நடந்ததென்னவென்பது எனக்கு ஒன்றும் தெரியாது. உணர்ச்சியற்று போனேன்.
அஞ்சிரவு நான் வீட்டிற்குப் போக முடியாதபடிக்கு அவ்வளவு வல்லமையாய் தேவ ஆவியானவர் என்மேல் தங்கினார். அறிவு தெளிந்து நான் விழித்து பார்த்தபோது நாங்கள் ஜபக்கூட்டத்திற்காக கூடியிருந்த என் சிற்றப்பா வீட்டில் என்னை பத்திரமாய் வைத்து பராமரித்ததாக கண்டேன். அடுத்த பகல் நான் திரும்ப வீட்டுக்கு வந்தபோது என் மனதில் பெரிய மாறுதல் உண்டாயிருந்தது. முந்தின சாயங்காலத்தில் நான் என் தந்தை வீட்டை விட்டு புறப்பட்ட அதே ஆளாயிருந்ததாக எனக்கு தோன்றவில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்னும் வசனம் எப்பொழுதும் என் எண்ணத்திலிருந்தது. சங்கீதம் 23:1. இவ்வார்த்தைகளை நான் மெதுவாய் திரும்பவும் உச்சரித்தபோது என் உள்ளம் சந்தோஷத்தால் பொங்கிற்று. பிதாவின் அன்பு. விசுவாசம் இப்பொழுது என் உள்ளத்தை ஆட்கொண்டது. தேவன் பேரில் சொல்லி முடியாத அன்பு எனக்கு உண்டானதாகவும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்பதற்கு பதற்கு அவருடைய ஆவியின் சாட்சியை நான் அடைந்து கொண்டதாகவும் உணர்ந்தேன். பிதாவானவரை குறித்த என் அபிப்பிராயமும் மாறிற்று. இயேசுவின் அன்பின் சரிதையைச் சொல்ல நான் வெகுவாய் வாஞ்சித்தேன். ஆனால் எவரோடும் சாதாரண சம்பாஷணை வைத்துக் கொள்ள எனக்கு மனமில்லாதிருந்தது. தேவனைப் பற்றிய அன்பினாலும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தினாலும் என் இருதயம் அவ்வளவாய் நிறைந்திருந்தபடியால் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்குமே நான் பிரியப்பட்டேன். வாலிப நண்பருக்காக உழைத்தல்.
என் அனுபோகத்தைச் சொல்லுகையில் என்னில் அவ்வளவு ஆச்சரியமானதோர் மாறுதல் உண்டாக்கின மன்னிக்கும் தேவன்பின் அத்தாட்சியை எவரும் மறுத்துப் பேச முடியாதென்று உணர்ந்தேன். மெய்யான மனந்திரும்புதலின் நிச்சயம் எனக்கு எவ்வளவோ தெளிவாயிருந்தபடியால் நான் என் வாலிப நண்பரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்பினதுமன்றி சமயம் கிடைத்தபோதெல்லாம் இந்நோக்கமாகவே என் பெலத்தையும் உபயோகித்தேன். என் வாலிப நேசருக்காக கூட்டங்கள் உழுந்து செய்தேன். அவர்களில் சிலர் என்னைவிட அதிக வயதுள்ளவர்களும் சிலர் விவாககன் செய்தவர்களுமாயிருந்தார்கள். அவர்களில் அநேகர் வீணரும் நிர்விசாரிகளுமானவர்கள். என் அனுபோகம் அவர்களுக்கு வீண்கதை போலிருந்தபடியினால் என் வேண்டுகோள்கள் அவர்கள் செவியில் ஏறவில்லை. ஆகிலும் நான் எவ்வளவோ கவலையெடுத்து இந்த அருமை ஆத்துமாக்களுக்கெல்லாம் தங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க மட்டும் அவர்களுக்காக உழைக்க வேண்டுமென நிர்ணயித்தேன். உழைக்கவும் அவர்களோடு ஜபிக்கவும் வேண்டுமென்னும் நோக்கமாய் நான் தேடி பிடித்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்தவர்களின் நிமித்தம் பல இரவுகள் முழுவதையும் நான் என் ஜபத்தில் செலவிட்டேன்.
இவர்களில் சிலர் நான் என்ன சொல்லப்போகின்றேன் என்று வேடிக்கை பார்க்கும்படி கூறி வந்தவர்கள். மற்றவர்கள் விசேஷமாய் அவர்கள் தங்கள் சொந்த விஷயத்தைக் குறித்து அசாத்திய நிர்விசாரமாயிருக்கும்போது நான் வைராக்கியமாய் முயற்சிப்பதினால் என்னை பைத்தியக்காரி என்று எண்ணினவர்கள். எனினும் எங்கள் ஒவ்வொரு சிறு கூட்டங்களிலும் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து மன்னிக்கும் அவருடைய அன்பின் புண்ணியங்களை ஏற்றுக்கொள்ள மட்டும் நான் அவர்களுக்கு தனித்தனியாய் புத்தி சொல்லி ஜபிக்க முயன்றேன். ஒவ்வொருவரும் குணப்பட்டு தேவனிடம் திரும்பினார்கள். இராத்திரி தோறும் என் சொப்பனங்களில் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக உழைப்பதாய் நான் கண்டேன். அச்சமயங்களில் சிலருடைய முக்கிய காரியங்கள் என் மனதிற்கு காட்டப்பட்டன. இவர்களைப் பிறகு நான் தேடி கண்டு பிடித்து இவர்களோடு ஜெபித்தேன். ஒரு சமயம் தவிர மற்ற தடவைகளிலெல்லாம் இந்த ஆட்கள் தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். பெருக்கென்று இருந்த எங்கள் சகோதரிகள் சிலர் ஆத்துமாக்களின் குணப்படுத்தலுக்காக நான் மிதமிஞ்சி வைராக்கியமாயிருப்பதாக பயந்தனர். ஆனால் காலம் அதிகம் குறுகியிருப்பதாய் எனக்கு தோன்றினபடியால் சாவாமையின் ஆசிர்வாதத்தை அடைய எதிர்நோக்கிக் கொண்டிருந்தோரும் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்கு எதிர்பார்த்திருந்தோருமாகிய அனைவரும் இன்னும் தங்கள் பாவங்களில் நிலைத்திருந்து பயங்கர அழிவின் கரையோரம் நின்று கொண்டிருப்போருக்காக இடைவிடாமல் உழைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஜீவனுக்குப் பிரியமாயிருக்கும்படிக்கான தீர்மானம்.
நான் மிகவும் சிறு பெண்ணாயிருந்த போதிலும் இரட்சிப்பின் ஒழுங்கு என் மனதிற்கு அதிகத் தெளிவாயும் என் சொந்த அனுபோகம் மிகவும் திட்டமாயும் இருந்தபடியினால் நான் அவ்விஷயம் கவனித்து பார்க்கும்போது அருமையான ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக நான் எப்பொழுதும் முயற்சிப்பதும் சமயம் கிடைக்கும்போதெல்லாம் ஜெபித்து கிறிஸ்துவை அறிக்கையிடுவதும் என் கடமை என உணர்ந்தேன். என் ஆண்டவரின் ஊழியத்திற்கென்றே நான் என்னை முழுவதுமாய் ஒப்புவித்தேன். என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் உண்மையுள்ளவர்களுக்கு பதிலளிக்கும்படி இரட்சகர் வருவாரென்று எதிர்பார்த்து கொண்டிருப்போனைப் போல் ஜீவிக்கவும் வேண்டுமென்று நான் தீர்மானித்தேன். தேவனிடம், என் தந்தையிடம் போவது போல போய் நான் செய்யும்படிக்கு அவர் விரும்பும் காரியம் என்னவென்று கேட்கும் குழந்தையைப் போலிருப்பதாக நான் என்னை உணர்ந்தேன். பிறகு என் கடமை இன்னதென்று தெளிவாக்கப்பட்டதும் அதைச் செய்து முடிப்பதே எனக்கு பேரானந்தம். சில வேளைகளில் விசேஷ சோதனைகள் என்னைச் சூழ்ந்து கொண்டன. என்னைவிட அதிக அனுபோகசாலிகள் என்னைத் தடுத்து என் விசுவாசத்தின் அனலை தனித்துப் போடும்படி வகை பார்த்தார்கள். ஆனால் என் ஜீவியத்தை பிரகாசிப்பித்த இயேசுவின் புன்சிரிப்புகளும் என் இருதயத்தை ஆட்கொண்ட தேவன்பும் நான் என் வேலையைச் சந்தோஷமாய் நடப்பிக்கச் செய்தது.